இந்த மாலை வேளையிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான கர்த்தர் நமக்குள் செய்கிற ஒரு கிரியை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். நம் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே,
ஆகிலும்
கர்த்தர் அருளிய தரிசனங்களையும்
வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன்.
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3 வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ
சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ
அதை அறியேன்.
தேவன் அறிவார்.
அந்த மனுஷன்
பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு
மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார்.
இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன்.
ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
சத்தியமானதை நான் பேசுகிறேன்.
நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு
அப்படி செய்யாதிருப்பேன்.
அன்றியும்
எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய
மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
என்னை நான் உயர்த்தாதபடிக்கு
அது என்னை குட்டும். சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர்
என் கிருபை உனக்கு போதும்.
பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார்.
சரிப்போம். இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை குறித்து இந்த இடத்தில் பேசுகிறார். இது ஒரு சாதாரணமான நமக்கு பழக்கமான ஒரு வேத பகுதியாயிருந்தாலும் இதில் பலவிதமான ஆழ்ந்த ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய செயல்பாட்டை இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு இந்த வேத பகுதி ஒரு அடையாளம். நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு எச்சரிப்பு. ஒரு அற்புதமான வேத பகுதி இது. இங்கே பார்க்கும் பொழுது இந்த வேத பகுதியிலே இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே பவுல் யாரோ ஒருவருக்கு நடந்தது போல சில விஷயங்களை அவர் ஆரம்பிக்கிறார். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களை வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு இடத்துலதான் பவுல் தனக்கு நடந்ததை யாரோ ஒருவருக்கு நடந்ததை போல சொல்லுகிறார். இந்த வேத பகுதி நீங்கள் ஆழமாய் கவனித்து பார்த்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். இதில் இருக்கு சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கை நித்தியத்திற்கு நம்ம போகிறதற்கு மிக முக்கியமான ஒரு சத்தியம் இங்குதான் இருக்குது. இது ஒரு சம்பவம் தான், ஒரு சின்ன சம்பவம் தான், ஆனால் இந்த சம்பவத்திற்குள் ஆழ்ந்த சத்தியம் உண்டு. எல்லா இடத்திலையுமே பவுல் பல காரியங்களை டைரக்டா நான் போனேன், நான் இங்கே வந்தேன், என்னை அடித்தார்கள், கல்லால் எறிந்தார்கள், வாரினால் அடித்தார்கள், பல விஷயங்களை நேரடியாக சொல்லிட்டே போவார். ஆனால் இந்த இடத்தில் பவுல் தனக்கு நடந்ததை யாருக்கோ நடந்ததை போல சொல்லி கடைசியில் தனக்கு இருக்கிற ஒரு மாம்சத்தில் இருக்கிற ஒரு முள்ளை குறித்து பேசி அதற்காக தான் ஜெபித்ததாகவும், அந்த ஜெபத்திற்கு அவர் எதிர்பார்த்தது போல பதில் கிடைக்காததாகவும், கர்த்தர் வேறு விதமாய் ஒரு பதில் கொடுத்து விட்டதாகவும் அவர் சொல்லிக் கொண்டே போகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் இருந்தாலும், அந்த 12 பேரை பார்க்கிலும் பவுலை தான் கர்த்தர் அதிகமாய் பயன்படுத்தினார். சீஷர்களில் அவருக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவானை வைத்து ஒரு சுவிசேஷம் எழுதப்பட்டது, 3 நிருபங்கள் எழுதப்பட்டது, ஒரு வெளிப்படுத்தல் கொடுக்கப்பட்டது. அவரோடு நெருங்கி வாழ்ந்த பேதுருவை வைத்து 2 நிருபங்கள் எழுதப்பட்டது. இப்படி ரொம்ப ஸ்பெஷலா அவங்களுடைய கூட இருந்த சீஷர்கள் வேற யாரும் ரொம்ப ஸ்பெஷலா பைபிளை எழுதல. யாக்கோபு எழுதின நிருபம் அது யோவானுடைய சகோதரன் யாக்கோபு கிடையாது. பைபிள் யாக்கோபு எழுதின நிருபம் அது யோவானுடைய சகோதரன் யாக்கோபு அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய உடன் பிறந்த தம்பிதான் இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதினவர். அவருக்கு கூட 4 தம்பிங்க இருந்தாங்க, அதுல ஒரு தம்பி தான் எழுதினது தான் இந்த யாக்கோபு எழுதின நிருபம். இது யோவானுடைய சகோதரன் யாக்கோபு அல்ல. அப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் கூட அவரை குறித்து அதிகமாக எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சாங்க. ஆனால் பவுல் மூலமாக 14 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. 27 புத்தகங்களில் 14 புத்தகங்கள் பெரிய பாதிக்கு பாதி பவுல் மூலமாக எழுதப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் சபைக்கு வேண்டிய சத்தியங்கள், உபதேச சத்தியங்கள் பவுல் மூலமாக மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. சபையுடைய டாக்டிரின்ஸ் மற்ற பேதர்வின் மூலமாகவோ யோவான் மூலமாகவோ அது பொதுவான நிருபங்கள், அவர்கள் சில ஆலோசனைகளை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் சபைக்குரிய ஆழ்ந்த சத்தியங்கள் எல்லாம் பவுல் மூலமாக தான் கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் எழுதுவதற்கு தகுதியான ஒரு சிலரை தவிர்த்து சம்பந்தம் இல்லாமல் இவரை சில விஷயங்களை கர்த்தர் பவுலை வைத்து எழுத வச்சார். முக்கியமானது என்னன்னா கர்த்தருடைய பந்தி. 1 கொரிந்தியர் 11 கர்த்தருடைய பந்தியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை நியாயமாக பேதர் எழுதியிருக்கணும் அல்லது யோவான் எழுதியிருக்கணும், அவங்க எழுதினேன் அவங்க தான் கூட இருந்தவங்க, அந்த டாக்டிரின்ஸ் அவங்க தான் எழுதியிருக்கணும். ஆனால் பேதுருவை கொண்டு அதை எழுதவில்லை, யோவானை கொண்டு அதை எழுதவில்லை. அந்த இடத்திலேயே இல்லாத பவுலை வைத்து கர்த்தர் அதை எழுத வைத்தார். அதில் சொல்ல போனால் அந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து அவர் எழுதும் பொழுது பக்கத்திலிருந்து பார்த்ததை போல அவர் எழுதுவார். உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்க, 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இப்படி ஆரம்பிக்கிற பாருங்க, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே பக்கத்தில் நான் பார்த்த மாதிரி சொல்றேன். உண்மையிலேயே அதை பக்கத்தில் இருந்து பார்த்தது பவுல் கிடையாது, பேதுரு யோவான்லாம் பார்த்தாங்க. ஆனால் பவுல் வைத்துதான் கர்த்தர் எழுதுகிறார். இதை எழுதும் பொழுது காரணத்தை சொல்லுகிறார், ஏன் இதை எழுதுகிறார் என்றால் கர்த்தரிடத்தில் இதை அவர் பெற்றுக்கொண்டார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்ப கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் பல ரகசியங்களை வெளிப்படுத்தினார். சொல்ல போனால் பவுலுடைய வாழ்க்கையில் அவர் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு ஆவிக்குரிய மேலான பல அனுபவங்களை உடையவரானார். அந்த அனுபவங்கள் அவருக்கு இந்த நிருபங்களை எழுதுவதற்கு ஏதுவாக கொடுக்கப்பட்டது. அவர் 3 ஆண வரையிலும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அந்த 3 ஆண வரையிலும் எடுத்துக் கொள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நிருபங்கள் எழுதப்படுவதற்காக. அதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம தரிசனம் எல்லாரும் ஈஸியே சொல்லிடலாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒருவருக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் என்றால், அதுல ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கும். நோக்கம் இல்லாமல் சும்மா கர்த்தர் எல்லாத்துக்கும் தரிசனம் காட்டிட்டு இருக்க மாட்டார். அதுல ஒரு பெரிய பர்பஸ் இருக்கும். அப்ப பவுலை மூன்றாம் ஆண வரையிலும் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்றால் அதுல ஒரு பெரிய திட்டம் இருந்தது, பெரிய நோக்கம் இருந்தது. ஏன்னா அதை அவரை கொண்டு போய் அதை நேரடியாய் அந்த சம்பவங்களை அவருக்கு காண்பித்தால் தான் அதை அவர் தீர்க்கமாக சரியான விதத்தில் எழுதி வைக்க முடியும். அதனாலதான் அவரை வைத்து அதை எழுத வேண்டும் என்கிற காரணத்தினாலே கர்த்தர் பவுலுக்கு பல முறை மூன்றாம் ஆண மறையிலும் அவருடைய ஆவியிலே அவரை எடுத்து சென்று அங்கே அவரை வைத்து ஏற்கனவே நடந்த சில காரியங்கள், அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாய் நடந்த விஷயங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பிரத்யட்சமாய் அவருக்கு காண்பித்து இதுதான் இப்படிதான் நடந்தது என்று சொல்லி அவருக்கு நேரடியாய் காண்பித்து அதையெல்லாம் அவ்வளவு அழகாக எழுத வைத்தார். அப்ப பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவனாகி கர்த்தர் அவருக்கு கொடுத்த விஷயம், ஞானம், அவருக்கு கொடுத்த அறிவு, அவருக்கு கொடுத்த வெளிப்பாடுகள் மிகவும் மேலானவைகள். பாத்தீங்கன்னா பேதுரு எல்லாம் மிகவும் பிரியமான ஒரு கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவர். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம், மூன்றாம் அதிகாரத்திலே 15 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை,
நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை
ரட்சிப்பென்று எண்ணுங்கள்,
ரட்சிப்பென்று எண்ணுங்கள்.
நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும்,
நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும்
தனக்கு அருளப்பட்ட ஞானத்திலே,
தனக்கு அருளப்பட்ட ஞானத்திலே
இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான்,
இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான்.
எல்லா நிருபங்களிலும்,
எல்லா நிருபங்களிலும்
இவைகளை குறித்து பேசியிருக்கிறான்,
இவைகளை குறித்து பேசியிருக்கிறான்.
அவன் சொன்னவைகளை சில காரியங்கள்,
அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள்
அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது,
அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது.
கல்லாதவர்களும்,
கல்லாதவர்களும்
உறுதி இல்லாதவர்களும்,
உறுதி இல்லாதவர்களும்
மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல,
மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல
தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக,
தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக
இவைகளையும் புரட்டுகிறார்கள்,
இவைகளையும் புரட்டுகிறார்கள். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே பவுல வந்து எப்படி ஒரு புகழ்ச்சியை கொண்டு போய் எழுதுறாரு பாருங்க. இந்த பவுல் அவ்வளவு தூரம் கர்த்தரோடு இருந்தவர், அவர் எழுதுகிற சில விஷயங்கள் பேதுருக்கே புரியலையா, அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது என்றார். அவர் எழுதுகிற விஷயங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. அவ்வளவு மறை பொருட்கள், ஞானமான விஷயங்களை கர்த்தர் பவுலை கொண்டு எழுதினார், எழுத வைத்தார். அப்படிப்பட்ட ஞானம், எல்லாராலும் பாராட்டப்பட்டவர் இந்த பவுல். அப்ப இதெல்லாம் அவருக்கு வந்து சாதாரணமாய் நடந்த விஷயம் அல்ல. கர்த்தர் அவரை மூன்றாம் ஆண மறையிலும் எடுத்து இப்படிப்பட்ட மறை பொருட்களை எல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தி அதை நமக்காக எழுத வைத்து கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு மேன்மையான காரியம் வரும் பொழுது ஆபத்தும் இருக்கிறது. என்னைக்குமே ஒரு மனுஷனுடைய எந்த ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வளருவது நல்லது, மேல மேல வளரணும். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வளருகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மேல போறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஒரு ஆபத்தான பாதையில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது நம்ம மேல போக 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 நம்முடைய சென்சிட்டிவ்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். சாதாரணமா இருக்கும் பொழுது நமக்கு வருகிற சோதனைகள் வேறு, கொஞ்சம் வளரும் பொழுது நமக்கு வருகிற சோதனைகள் வேறு. வளர்ந்து மேல போக போக நம்மை பிசாசு எப்படியாகியும் வீழ்த்தி விட வேண்டும் என்று அவன் கொண்டு வருகிற சோதனைகள் பலமாயிருக்கும். எப்படியாகியும் நம்மை வீழ்த்துவதற்கு அவன் தன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டே இருப்பான். மேல போக போக நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள, நம்ம எவ்வளவு ஊழியம் செஞ்சோன்றது முக்கியம் அல்ல, கடைசி வரைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம நின்னோமான்றதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணுன்றது முக்கியம் அல்ல, நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போய் சேருகிறதற்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். புரியுது, அது ரொம்ப முக்கியம். அநேக ஆத்மாக்களை நம்ம ஆதாயம் பண்ணிட்டு கடைசியில் நம்முடைய சொந்த ஆத்மாவை நாம் இழந்து விட்டால் அதை பார்க்கிலும் ஒரு பரிதாபமான காரியம் எதுவுமே கிடையாது. இப்ப நம்முடைய சொந்த ஆத்மாவை ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கணும். நம்ம வளர 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 நமக்கு வருகிற தாக்குதல்கள், பிசாசு கொண்டு வருகிற சோதனைகள், நம்மை வீழ்த்துவதற்கு அவன் எடுக்கிற முயற்சிகள் ஏராளம் உண்டு. இன்றைக்கும் எத்தனையோ பெரிய ஊழியருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே உன்னதமான அனுபவங்களுக்குள்ள போயிருப்பாங்க, இவ்வளவு மேல போயிருப்பாங்க, 40 வருஷம் 50 வருஷத்துல போயிருப்பாங்க. கடைசியில் அவருடைய காரியங்கள் எத்தனையோ காரியங்களை திசை மாறி போயிடுவாங்க, அவங்களுக்கே தெரியாது, டிராக் மாறிடுவாங்க. டிராக் மாறி கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த தரிசனம், அவங்களுடைய நோக்கம் எல்லாம் மாறிடும். எங்கேயோ போய் நிற்பாங்க, எங்கேயோ போக வேண்டியோ எங்கேயோ போய் நின்றுட்டு இருப்பாங்க. எங்கிட்ட ஒரு புத்தகம் ஒன்றை வைத்திருக்கிறேன், காட்ஸ் ஜெனரல்ஸ் ஒரு புத்தகம் ஒன்றை வைத்திருக்கேன். அதுல பல பெரிய ஊழியர்கள் அவருடைய வீழ்ச்சிகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் விழுந்தாங்க? பெரிய பெரிய ஆட்கள் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, வில்லியம் மரியன் பிரன்ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க தேசத்துல 50கள் 60களிலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அவர். 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு தலை சிறந்த தீர்க்கதரிசின்றாங்க அவர். ஆனால் அவருடைய அவர் இறந்துட்டார். அவருடைய புத்தகங்கள் இன்றைக்கு பல விதங்களிலே கொண்டு போகப்பட்டு இது உலகம் முழுவதும் இலவசமாய் விநியோகிக்கப்படுகிறது. சென்னையிலும் அதற்கான ஆபீஸ் எல்லாம் இருக்குது, இலவசமாய் நிறைய கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அது ஒரு தவறான உபதேசத்துக்கு நேராய் மனுஷரை நடத்துவதற்கு ஏதுவாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கை குறித்து நான் படிச்சு பார்க்கும்போது இவர் ஒரு தவறான மனுஷன் நினைச்சேன். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் சரியான ஒரு உண்மையான கர்த்தரோடு நடந்த ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி என்பது அவரை பத்தி தெரியுது. 20ஆம் நூற்றாண்டிலே மிக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரில் அவரும் ஒருத்தராக இருந்திருக்கிறார், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில கடைசியில் பார்க்கும்போது உபதேச கோளாறுகள் ஏற்பட்டு கடைசியில் ஒரு விபத்திலே அகால மரணம் அடைந்து போனார். ஆனால் அவரை குறித்து மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் அவரோடு பழகினவர்கள் எழுதின சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார். அப்ப அவ்வளவு பெரிய ஆட்கள் கூட தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் கவனிக்க தவறும் பொழுது வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. இந்த 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தை ஒவ்வொரு விசுவாசிகளும் இதில் இருக்கிற ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு இந்த ரகசியத்தை ரொம்ப கவனமாய் நம்ம புரிந்து கொள்ளணும். இங்கே பவுல் அவருக்கு ஏராளமான உன்னதமான அனுபவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் ஆண்டு வரையிலும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷரால் பேசப்படாததும் அறியப்படாததுமான காரியங்கள்லாம் அவர் நடந்திருக்கிறது. 3ஆம் ஆண்டு வரைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்போ அந்த அனுபவத்தை அவராலேயே கூட ரொம்ப விளக்கமே கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு அது மேன்மையான அனுபவமா இருந்தது. ஆனால் அறிவுக்கு எட்டாத பல காரியங்களை அங்க பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு அங்கே பார்த்திருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஒரு பக்கம் அது மேன்மை, ஆனால் அடுத்த பக்கத்தில் பார்க்கும் பொழுது இது ஆபத்து நிறைந்த விஷயம், ஆபத்து நிறைந்தது. அப்ப பவுலுக்கு அது தெரியும், இவ்வளவு மேன்மைகள் இருக்கிறது. இந்த மேன்மைகளை அவர் ஒருவேளை எல்லாருக்கும் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பாரானால், நான் பரதீசுக்கு போனேன், அங்க இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பாரானால் அதில் ஏராளமான புகழ்ச்சிகள் அவருக்கு பலரிடத்திலிருந்து வரலாம். ஓ, அவர் அவ்வளவு பெரிய தேவ மனுஷன். அந்த புகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கைக்கு வீழ்ச்சியாக மாறி போயிடும். அதனாலதான் இந்த நிருபத்தை, இந்த சம்பவத்தை எழுதும் பொழுது கூட அவர் எழுத ஆரம்பிக்கிறது எப்படின்னு அவர் என்ன சொல்றதுன்னா, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு லெவல் இந்த அதிகாரத்தை எழுதுறது தெரியுது. இந்த அதிகாரத்தை நீங்க ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா அவர் எழுதுறதை முன்னுக்கு பின் அப்படி மாத்தி மாத்தி எழுதிட்டு போறாரு. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லைன்னு ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி ஆரம்பிச்சுட்டு 2வது வசனத்துல வரும்போது ஒரு மனுஷன் போயிட்டாரு இல்லையா, நான் ஆரம்பிச்சாரு அப்புறம் ஒரு மனுஷன் போயிட்டாரு. அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது 4வது வசனத்துல எல்லாம் பார்க்கும்பொழுது அவன் இன்னொரு மனுஷனை பத்தி பேசிட்டு வருகிறது போல பேசிக்கொண்டு வருகிறான். 5வது வசனத்துல வரும்பொழுது இப்படிப்பட்டவரை குறித்து மேன்மை பாராட்டு, ஆனால் என்னை குறித்து என் பலவீனங்களை குறித்தும் பலமறைகளை குறித்துமே என்று வேறொன்றில் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன்னை பறித்து பேசுவதை போல பேசிட்டு வர்றார், எனக்கும் பேசிட்டு வர்றார், மாத்தி மாத்தி எழுதுறார். ஏன் இடத்துல அவருக்கு அவ்வளவு ஒரு தடுமாற்றம் அப்படின்னா, தன்னை குறித்து ஒரு புகழ்ச்சி வந்துவிடக் கூடாதுன்றதுனால அவ்வளவு ஜாக்கிரதையா இருந்ததுனாலே தன்னை எவ்வளவு மறைக்க முடியுமோ அதை மறைக்கவும் ட்ரை பண்றாரு. அதே நேரத்தில் அந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது அவர் தன்னை மென்ஷன் பண்ணாம இருக்கவும் முடியல, அதனால மாத்தி மாத்தி எழுதுறாரு. இந்த இடத்தில் அவருக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் மாம்சத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறார். அன்றியும் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாமா, ஏழாவது வசனத்தை வாசிப்போம்.
அன்றியும்
அன்றியும்
எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய,
எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்குன்றாரு இல்லையா, முந்தி ரெண்டு ஒரு மனுஷனுக்கு வந்தாரு, ஏழாவது வசனத்துல வரும்போது எனக்குன்றாரு. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய
மேன்மை நிமித்தம்,
மேன்மை நிமித்தம்
நான் என்னை உயர்த்தாதபடிக்கு,
நான் என்னை உயர்த்தாதபடிக்கு
என் மாம்சத்திலே,
என் மாம்சத்திலே
ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது,
ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது
என்னை நான் உயர்த்தாதபடிக்கு,
என்னை நான் உயர்த்தாதபடிக்கு
அது என்னை குட்டும்,
அது என்னை குட்டும்
சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது,
சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. இப்ப பாருங்க, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன முள்ங்கிறத பின்னால சொல்றேன். அவருடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதோடைய ரீசன் என்ன? ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் வந்து காரணம் இல்லாமல் எந்த காரியத்தையும் கர்த்தர் செய்ய மாட்டார். நம்ம ஆண்டவரை குறித்தது தெரியணும், சும்மா செஞ்சேன் அப்படின்னு எதையுமே செய்ய மாட்டார். சும்மா செஞ்சேன், சாதாரணமா செஞ்சேன் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் எதை செய்தாலும் அது நன்மையானாலும் சரி, நன்மையானாலும் தீமையான சொல்றதை விட நன்மையாய் காணப்படுகிறதா இருந்தாலும் சரி அல்லது தீமையாய் காணப்படுகிறதா இருந்தாலும் சரி, எப்படினாலும் சரி அது நன்மைக்காக தான் கர்த்தர் செய்வார். சிலது நன்மையா தெரியும், சிலது நன்மையா தெரியாது. அது நன்மையாய் தெரியாத ஒரு தீமையை போல இருக்கிற விஷயமா இருந்தாலும் அது நன்மைக்கு தான் இருக்கும். ஆண்டவர் நல்லதை மட்டும்தான் செய்கிறவர், அவர் நல்லவர், நன்மை மட்டும்தான் செய்கிறவர். அந்த நன்மை சிலது பார்க்கும் பொழுது வெளிப்படையாகவே நன்மையாய் இருக்கும், சிலது பார்க்கும் பொழுது வெளிப்படையாய் நன்மையாய் காணப்படாது, சிலது வித்தியாசமா இருக்கும். அப்ப இந்த சம்பவத்திலே பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயம் அவரை பொறுத்த மட்டிலே இது நன்மையாய் காணப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல, தீமையாய் காணப்பட்ட ஒரு சம்பவத்தை போல இருந்துச்சு. அதனாலதான் அது தன்னை விட்டு நீங்கும்படிக்கு மூன்று தடவை அவர் கர்த்தரிடத்தில் ஜெபித்திருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அவருடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அந்த முள் எதற்காக? அது அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவரை கூட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்குதுன்னு. பவுல் ஒரு தேவ மனுஷன், கர்த்தரோடு நடந்தவர், உன்னதமான அனுபவங்களை பெற்றவர், நிருபங்களை எழுதினவர். இப்படிப்பட்ட மனுஷன் அவருடைய மாம்சத்திலே ஒரு முள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சாதாரண சொன்னாலும் பரவாயில்ல, அது சாத்தானுடைய தூதன் வேற மென்ஷன் பண்றாரு. அந்த வார்த்தையை சாத்தான உள்ள கொண்டு வர்றாரு. இப்ப பவுலுடைய வாழ்க்கையில சாத்தான் கிரிய செய்தானா யோசிக்கணும். அப்ப அவ்வளவு பெரிய தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் இருந்ததா, பிசாசு அவரை மேற்கொண்டிருந்தானா, சில கேள்விக்குரிய விஷயம். ஆனா ஓபனா எழுதுறாரு. அப்ப என்னுடைய மாம்சத்தில் ஒரு முள், அது என்னை குட்டுகிறது. எதுக்காக? என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த ஆசீர்வதிக்க உயர்த்த நினைக்கும் பொழுது ஒரு காரியத்துல நம்மளை ரொம்ப கவனமா பாதுகாப்பார். ஏன்னா அவருக்கு நம்ம செய்யற ஊழியத்தை விட, நாம் அவருக்கு செய்கிற எந்த ஒரு காரியத்தை விட நாம தான் அவருக்கு முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் அவருக்கு செய்கிற ஊழியத்தை விட, அவருக்காக நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாத்தை விட நம்ம தான் அவருக்கு முக்கியம். நம்முடைய ஆத்மா தான் அவருக்கு முக்கியம். அதனாலே அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவர் சில காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். நல்லா கவனிக்கணும், நான் என்னுடைய சாதுரியத்தினாலே, என்னுடைய திறமையினாலே, நான் என்னுடைய ஜாக்கிரதையினாலே நான் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டுக்கிறேன், கிடையவே கிடையாது. நான் ரொம்ப கவனமா ஜெபிச்சு ஒழுங்க பைபிள் படிச்சு நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பத்திரமா வாழ்ந்துட்டுக்கிறேன், கிடையவே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஆழமா நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறாரு. அந்த ப்ரொடெக்ஷன் நமக்கு வந்து பல நேரத்தில் ப்ரொடெக்ஷன் மாதிரி தெரியாது, அது ஒரு முள்வேலி மாதிரி இருக்கும். அந்த முள்வேலி தான் நமக்கு ப்ரொடெக்ஷன் இல்லையா. ஒரு நிலத்தை ஒரு வீட்டை முள்வேலி போட்டா என்ன, முள்வேலி போட்டு இருக்கிறாங்க, ஆனா அந்த முள்வேலி தான் அதுக்கு ப்ரொடெக்ஷன். அதே போல நம்முடைய ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு சுத்தி போடுவார், அது முள்வேலியே போல இருக்கும். ஆனால் அந்த முள்வேலி தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த முள்வேலி நம்மளை குத்தும், கிட்ட போன குத்தும், ஆனால் அதுதான் நமக்கு பாதுகாப்பு. பவுலுடைய வாழ்க்கையில் அதுதான். இவர் புரொடெக்ஷனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன புரொடெக்ஷன் என்று பார்த்தால், அவருடைய மாம்சத்தில் ஒரு முள். அதனுடைய நோக்கம் என்ன? அவர் தன்னை உயர்த்தி விடாதபடிக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையமே அன்றி அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேதனை கிடையாது. பவுலுக்கு அது அந்த நேரத்தில் வேதனையா இருந்திருக்குது. அதனாலதான் அது அவருக்கே புரியல. இவ்வளவு நிருபங்களை எழுதியிருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவருடைய பர்சனல் லைஃப்ல நடக்கிற விஷயத்தை அவரால் புரிஞ்சுக்க முடியல. பவுல் எழுதுகிற நிருபத்தை பேதுருவினால புரிஞ்சுக்க முடியல. ஆனா பவுலுக்கு தன் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை அவருக்கே புரிஞ்சுக்க முடியல. எவ்வளவு ஒரு ரகசியம் பாருங்க. அப்ப இவருக்கு அவர் புரியல, இது தேவன் தனக்கு ஏற்படுத்தின ஒரு பாதுகாப்பு வளையம் என்பதை புரியாமல் அந்த வளையம் தன்னை விட்டு எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிச்சிருக்கிறார். தப்பான ஒரு ஜெபம். நம்ம பல நேரத்தில் என்ன செய்யறோம், தப்பான ஜெபத்தை நம்ம கரெக்டா செய்யறோம்னு செய்வோம். பவுல் நினைச்சு அவன் ஜெபிக்கிற ஒரு தடவை அல்ல, ரெண்டு தடவை அல்ல, மூணு தடவை தப்பான ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவ்வளவு தூரம் ஜெபித்த மனுஷன், ஜெபத்தை கற்றுக் கொடுத்த மனுஷன், ஜெபத்திற்கு ஊக்கப்படுத்தின மனுஷன், தன்னுடைய பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா தப்பான ஜெபம் பண்ணியிருக்கிறார். தேவன் ஏற்படுத்தின ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவரை எடுக்க சொல்லி கர்த்தரிடத்துல கேட்டிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் பதில் கொடுக்கல, அவர் கேட்ட பதிலை கொடுக்கல. சரியானதை ஜெபிச்சிருப்பான்னா கர்த்தர் உடனே இந்த முள்ளை எடுத்து போட்டிருப்பாரு. இவர் தப்பான விதத்துல கேட்டதுனாலதான் கர்த்தர் அந்த முள்ளை எடுக்கவில்லை. மாறாக வேற ஒரு பதில் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இதையே சொல்லி சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு தடவை அவர் கேட்கும் பொழுது இதே பதில கர்த்தர் சொல்லியார், ரிப்ளை பண்றாரு. ஆண்டவர் அவர் ஜெபிச்சதுக்கு ரிப்ளை பண்ணாம இல்ல, ரிப்ளை பண்றாரு. ஆனால் அவர் கேட்ட காரியத்துக்கு பதில் கொடுக்கல, வேற விதமான ஒரு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். மூன்று முறை கர்த்தர் அப்படி செஞ்சு கடைசி வரைக்கும் அவரை சாகர வரைக்கும் பவுலுடைய வாழ்க்கையில் அந்த முள்ள கர்த்தர் எடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த முள்ள அவர் எடுக்கல. இந்த காரியத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கணும். நாம் அஞ்சு ஆறு வசனங்களை இன்னொரு தடவை வாசிக்கலாம். அஞ்சு ஆறு வசனங்கள்.
இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன்,
இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அதாவது மூன்றாம் வரையிலும் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்.
ஆனாலும்
என்னை குறித்து
என் பலவீனங்களிலே அன்றி வேறு ஒன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும்
நான் புத்தியீனன் அல்ல.
ஆனாலும்
ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும்
என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன்.
புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றாரு? ரொம்ப அழகான காரியம். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஒருவன் இப்படி மூணாத வானம் எல்லாம் போறானா, அவனை குறித்து நான் ரொம்ப மேன்மை பாராட்டுவேன். ஓ, எவ்வளவு பெரிய ஆளு, மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்தும் என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் மேன்மை பாராட்டினா இன்னைக்கு என் பலவீனத்தை தான் நான் சொல்லிக்கணும். இந்த அனுபவங்கள் மேலாததான், மேன்மை பாராட்டக்கூடியதுதான். ஆனா இங்க பார்க்கும் பொழுது என்கிட்ட ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஸ்பெஷலா சொல்றா என் பலவீனத்தை தான் நான் சொல்லி ஆகணுங்கிறாரு. இந்த மூன்றாம் வானத்துல போனதெல்லாம் ஸ்பெஷலா சொல்றதுக்கு இல்ல, என் பலவீனத்தை தான் நான் சொல்லி ஆகணும். ஆறாவது வசனம் ரொம்ப ஆழமான வசனம். சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் ரொம்ப உண்மையை சொல்றேன். நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. நான் எனக்குள்ள வந்து மேன்மை பாராட்டணும் எண்ணம் வருது, ஆனால் நான் ஒண்ணும் புத்தி இல்லாதவன் கிடையாது, எனக்கு புத்தி இருக்குது. என்ன சொல்ற பாருங்க. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாத படிக்க அப்படி செய்யாதிருப்பேன். என்னுடைய ஊழியத்தை பார்க்கிறாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை பார்க்கிறாங்க, நான் எழுதுகிற நிருபங்களை பார்க்கிறாங்க, என் மூலமா நடக்கிற அதிசயங்களை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே என்ன, சூப்பர் ஹீரோவா எல்லாம் நினைக்கிறாங்க. ஆ, பவுலா இவ்வளவு பெரிய தேவ மனுஷன், ஒரு மூணாம் வாரம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாருப்பா, ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் தரிசிக்கிறார், ஒவ்வொரு நாளையும் பரலோகம் போறார், பரதேசத்துக்கு போறாரு, வராரு. என்னை குறித்து இப்படி எல்லாம் சில நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நினைச்சிட கூடாதுன்றதுக்கு தான் நான் என்னை மேன்மை பாராட்ட மாட்டேங்கிறேன். பாருங்க திருப்பி அந்த வசந்த வாசம் உங்களுக்கு தெரியும், சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல, ஆகிலும் ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். என்கிட்ட சிலர் பார்க்கிறாங்க, என்னை பார்க்கிறாங்க, நான் பேசுறத கேட்கிறாங்க, இதை வச்சு என்னை பத்தி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஓ என்ன அருமையாய் இவர் பிரசங்கிக்கிறார், அவருடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே என்ன அருமையாய் இவர் பிரசங்கிக்கிறார் அவருடைய கேட்ட உடனே நினைக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற என்ன ஒரு தேவ மனுஷன், என்ன ஒரு தாழ்மையான மனுஷன், எவ்வளவு ஒரு வல்லமையான மனுஷன் அவரிடத்துல பார்க்கிறாங்க. வல்லமையான காரியத்தை பார்க்கிறாங்க, அருமையான காரியத்தை கேட்கிறாங்க. அதை கேட்ட உடனே இவரை குறித்து ஒரு பெரிய இமேஜ் உருவாகிறதுக்கு இருக்குது. அப்படி கேட்கிறதற்கும் மேலாக என்னை குறித்து, அதுக்கு மேல என்னை நினைச்சிடாதபடிக்கு அப்படிதான் பேசாமல் இருக்கிறேங்கிறார். அப்போ பவுல் நினைச்சிருந்தா தன்னை உயர்த்தி தன்னை குறித்து ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கலாம். அவர் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை, அவர் சும்மா இருந்தாலே அவரை குறித்து எல்லாருமே மேன்மையாய் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது, அவருடைய ஊழியமும் இருந்தது. அவர் ஒரு சூப்பர் மேனாக அவர் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஊழியம் இருந்தது. அவ்வளவு பெரிய காரியம். ஏன்னா பைபிள் இருக்குது, பவுலும் பர்னபாவும் போய் ஒரு இடத்துல ஊழியம் செய்கிற நேரத்தில் அவரை யூபிட்டர் என்றும் அவரை நினைச்சு என்ன செய்தாங்க, மாலை போட்டு அவருக்கு வந்து பலி செலுத்திற்கு மிருகத்தெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அவர் தெய்வமா நினைச்சிட்டாங்க. கிரேக்க தேசத்தில் அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவரை தங்களுடைய தெய்வமே இறங்கி வந்து அந்த இடத்துல ஊழியம் செய்யறத நினைச்சிட்டாங்க. தங்களுடைய சொந்த தெய்வமே வந்துருச்சுட்டாங்க. அவங்களை ஒரு தெய்வ பிறவையா பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மூலமாய் அற்புதங்கள் நடந்துச்சு, அதிசயங்கள் நடந்துச்சு. தெய்வ பிறவியாகவே பார்த்தாங்க, வானத்தில் இறங்கி வந்தவரை போல பார்த்தாங்க. இன்னைக்கு சாதாரணமா இருக்கிறவங்க அப்படி காட்டிக்கிறாங்க. ஆனா அவருக்கு அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் பயந்தார், என்னை குறித்து எல்லாரும் இவ்வளவு பேசுவதற்கு ஏதுவான காரியம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் உண்மை அல்ல. என்னை பற்றி மனுஷர்கள் மேன்மையா நினைக்கிறாங்க, என்னை பத்தி ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. என்னை பத்தி மற்ற நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. என்னை பத்தி நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் சிறந்தவர் கிடையாது. என்னை பத்தி மற்றவங்களுக்கு இருக்கிற இமேஜ் இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் விசேஷமானவன் கிடையாது. ஏன் குறைவு எனக்கு தானே தெரியும். எனக்குள் இருக்கிற முள்ளு அது எனக்கு தானே தெரியும். என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதன் அது எனக்கு மட்டும்தானே தெரியும். ஆயிரம் பேருக்குள்ள இருக்கிற முள்ளை எடுக்கலாம், ஆனா எனக்குள்ள குத்தி கொண்டிருக்கிற முள்ளை என்னால் எடுக்க முடியலங்கிற. அப்போ அவருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா அவர் மூலமாய் எல்லாமே நடந்துச்சு. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ஐதீகு செத்து போனா உயிரோடு எழுப்பினார். பவுலுடைய கர்ச்சீஃபை கொண்டு போய் போடும் பொழுது பிசாசுகள் ஓடியது. பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்துச்சு. மரித்தவர்களை எழுப்பினார், அதிசயமான காரியங்கள் நடந்துச்சு. அவர் எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷலா நினைச்சாங்க. ஆனால் அவருக்கு அவரை பத்தி ஸ்பெஷலா நினைக்க முடியல. ஏன், ஆண்டவர் ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டிருந்தார். அதுதான் அந்த முள். ஆண்டவர் மாத்திரம் அவரை குட்டுகிறதற்கான அந்த முள்ளை அவருடைய மாம்சத்தில் வைத்திராதிருந்தால், எல்லாரும் அவரை குறித்து புகழ்ந்து பேசுகிற காரியம் எல்லாரும் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போய் கவுத்துட்டு இருக்கும். ஜனங்கள் புகழ புகழ பாருங்க, பேதுருவே ஓபனா போழ்ந்திருக்கிறார். அவருடைய சீனியர் பேதுரு அவரே ஓபனா போழ்ந்திருக்கிறார். அப்ப அவருக்கு எவ்வளவு புகழ்ச்சி இருந்திருக்கும். அத்தனை புகழ்ச்சி வர வர வர, அது நிச்சயமா சொல்றேன், நாலு பேர் நம்மளை திருப்பி 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 ஒரே காரியத்துல புகழ்ந்தால் நம்ம கவுந்துருவோம். யாரா இருந்தாலும் சரி, ஒரே விஷயத்தை குறித்து திருப்பி 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 புகழ்ந்துட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம கவுந்துருவோம். அது மனுஷனுடைய இயல்பு, மனுஷனுடைய பலவீனம், அது வீக்னஸ். அப்ப அந்த இடத்துலதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, இது மனுஷனுக்கு ஒரு கண்ணி, மனுஷனுக்கு வருகிற புகழ்ச்சி அவனுக்கு கண்ணிங்கிறாரு. அப்ப நமக்கு வந்து அந்த புகழ்ச்சின்றது ஒரு மோசமான ஒரு ஆபத்து, அதை நம்மை கவிழ்த்து போடக்கூடிய காரியம். அதனால கத்தர் அந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு முள்ளை கத்தர் வைக்க வேண்டிய கட்டாயம் வருது. அந்த முள்ளு மட்டும் இல்லைன்னா மற்றவங்க சொல்ற புகழ்ச்சி எல்லாத்தையும் நம்ம ஆமான்னு நம்ம ஏத்துக்குவோம். ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம லைஃப்ல எவ்வளவு ஃபெயிலியர் வருது. நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்று சொல்லி. அந்த குறைவுகளை நினைக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் வருகிற புகழ்ச்சி நமக்கு பெருசாவே தெரியாது. அப்போ இது ரொம்ப முக்கியம். மேல வளர வளர புகழ்ச்சி அதிகமாகுதான் உங்களுக்கு முள்ளு நெருங்கிட்டு வருதுன்னு அர்த்தம். புரியுது உங்களுக்கு? உங்களுக்கு புகழ்ச்சி அதிகமாக உங்களை பேர் நாலு பேர் பாராட்டுகிற ஒரு நிலைமை வர 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 முள்ளுகள் உங்களை சுத்திலும் கத்த நிறைய வச்சுட்டே வருவார். பல முள்ளுகளை வைப்பார். அந்த முள்ளுகள் நம்மளை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை பாதுகாக்கிறதுக்காக. ரொம்ப முக்கியம். இப்ப பவுலுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப இந்த இடத்துல அவர் சொல்லிக்கிட்டே வந்த ரகசியம், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் புத்தியீனமாய் நடந்து கொள்ளாதபடிக்கு, என்னை குறித்து ஜனங்கள் மேன்மையாய் நினைக்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்காதபடிக்கு எனக்குள்ள அந்த முள் இருக்கிறது. நான் ஒரு புத்தியீனன் அல்ல. எல்லாரும் சொல்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஒரு புத்தியீனன் அல்ல. எல்லாரும் என்னை பாராட்டுகிறது ஆமா ஆமா கரெக்ட் தான் உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நான் ஒன்றும் ஒரு புத்தியீனன் கிடையாது. எனக்கு புத்தி இருக்குது. அந்த புத்தி எங்கிருந்து வருது? ஆண்டவர் வைத்த முள்ளிலிருந்து வருது. சரி, இப்ப இந்த முள்ளு என்னன்றதை சொல்லிட்டு ஏன் இப்ப இந்த சூழ்நிலையில கத்தர் இப்படி இந்த காரியத்தை சொல்றாரு பாத்தீங்கன்னா, முள்ளது என்னன்றத கடைசியில சொல்றேன். இப்ப இந்த இடத்துல நடக்கிற ஒரு ஆபத்து என்னன்னா, பவுலுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, அவர் தன்னை உயர்த்தி கொள்கிறதற்கான மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருந்துச்சு. இன்னைக்கு சொல்ற ரொம்ப பெரிய டேஞ்சர், நமக்கு இருக்கிற மிகப்பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? நம்மை நாம் உயர்த்தி கொள்ளுகிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இதுக்கு நான் உங்களுக்கு பைபிள் பல உதாரணங்கள் சொல்றேன். செல்ஃபா நம்மளை நாம உயர்த்தி கொள்ளுகிறதை போல முட்டாள்தனமானது. அது நம்ம தலையில நம்மளே மண்ணவாரி கொட்டிக்கிறது. அது போல ஒரு ஆபத்தான காரியம் எதுவுமே கிடையாது. புகழ்ச்சியை நம்ம மேல கொண்டு வர்றதுன்றது அதை போல ஆபத்து எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருடைய காரியத்தை பார்க்கும்போது பயமா இருக்குது. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும் பொழுது யார் ஜெபித்து நடந்தது, எப்படி நடந்தது? அதுல வந்து இயேசு கிறிஸ்துவை பின்னுக்கு தள்ளிவிட்டு தங்களை முன்னுக்கு கொண்டு வர நினைக்கிறத பார்க்கும்போது அது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமானது, எவ்வளவு தூரம் தாங்களே போய் ஒரு குழியில விடுகிறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. சாட்சி சொல்றது நம்ம சீன். ஆனா அந்த சாட்சி என்ற பெயர்ல தங்களை உயர்த்துகிறதற்கு ஒரு ஏதுவாக அந்த சாட்சிகளை பயன்படுத்தி கொள்ளுகிறது பாருங்க, அதை போல ஒரு மதியீனமான புத்தீனமான காரியம் எதுவுமே கிடையாது. சாட்சி சொல்றதுக்கு போர்ஸ் பண்றாங்க. அந்த சாட்சி சொல்ல வைக்கிறது ஒன்றும் பெரிய கர்த்தருக்கு மகிமை இல்லை. அதுல தங்கள் மகிமை அடைவதற்காக அந்த இடத்துல எடுக்கிற முயற்சி என்பதை மறந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அது மகா மோசமான காரியம். இந்த இடத்துல பவுலுக்கு அது வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் அவ்வளவு அவரை ப்ரொடெக்ட் பண்றாரு. பவுலும் கடைசியில் அதை புரிந்துகிறாரு. இப்ப உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு ஒரு மூணு நாள் உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாசிக்கலாம். ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு சில விஷயத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:12 வாசிக்கலாம்.
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே,
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே,
நீ வானத்திலிருந்து விழுந்தாயே,
நீ வானத்திலிருந்து விழுந்தாயே,
சாதிகளை ஈனப்படுத்தினவனே,
சாதிகளை ஈனப்படுத்தினவனே,
நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே,
நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே,
நான் வானத்துக்கு ஏறுவேன்,
நான் வானத்துக்கு ஏறுவேன்,
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக,
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக
என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்,
என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்,
வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும்,
ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும்,
நான் மேகங்களுக்கு மேலாக,
நான் மேகங்களுக்கு மேலாக
உன்னதங்களில் ஏறுவேன்,
உன்னதங்களில் ஏறுவேன்,
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும்,
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும்
நீ உன் இருதயத்திலே சொன்னாயே,
நீ உன் இருதயத்திலே சொன்னாயே,
ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய்.
போதும், நீ அகானமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இது லூசிஃபரை குறித்து சொல்லப்பட்ட காரியம். இவனுடைய வீழ்ச்சி எங்க வந்தது? அவன் தன்னை தானே உயர்த்த நினைக்கும் பொழுது அவன் அகாலமான பாதாளத்திற்குள் தள்ளுண்டு போனான். பாத்தீங்களா, ஒருவன் எந்த ஒரு மனுஷன் தன்னை உயர்த்துகிறதற்கு அவன் தன்னை நினைக்கிறானோ அவன் கவுந்துட்டான். அவன் கவுந்துட்டான். தன்னை உயர்த்துகிறதற்கு ஒருவன் பிரயாசப்பட்டால் அவன் கவுந்துட்டான். அது அடையாளம், அவன் கவுந்துட்டான். இங்கே இதுக்கு முதல் அடையாளமே லூசிபர் தான். இவன் தேவதூதன், ஞானத்திலே நிறைந்தவன். காலையில் பார்த்தவன் ஞானத்திலே நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், சகலவிதமான இசை மற்றும் ஞானம் அழகு சகலமும் அவர் மேல இருந்துச்சு. அவன் தன்னை உயர்த்த நினைத்த பொழுது அகாலமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனான். எவன் ஒருவன் தன்னை உயர்த்த நினைக்கிறானோ அவன் சாப்டர் க்ளோஸ். இதுக்குதான் கர்த்தர் பவுலுக்கு புரொடக்ஷன் வச்சார். இந்த லூசிபருக்கு வந்த நிலைமை பவுலுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கர்த்தர் செய்ய பவுலுக்கு புரொடக்ஷன் வச்சார். அதைத்தான் நமக்கு வைக்கிறார். அடுத்தது இரண்டாவது உதாரணம், ஒரு மூணு நாலு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:29 வாசிக்கலாம். தானியேல் 4:29 வாசிப்போம்.
12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால்
என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே
ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோடே
சஞ்சரிப்பாய்
மாடுகளைப் போல புல்லை மேய்வாய் இப்படியே
உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில்
ஆளுகை செய்து
தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை
நீ அறிந்து கொள்ளுமட்டும் ஏழு காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது
அந்நேரமே
இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு
மாடுகளைப் போல்
புல்லை மேய்ந்தான்
அவனுடைய தலைமயிர்
கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும்
அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும்
வளரும் மட்டும்
அவன் சரீரம்
ஆகாயத்து பணியிலே நனைந்தது.
என்ன ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன், எவ்வளவு ஒரு மோசமான நிலை. அவன் சொல்ற அந்த வார்த்தை மட்டும் கவனிச்சு பாருங்க. என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன், என் மகிமை பிரதாபத்திற்கென்று. அந்த வார்த்தை கவனிக்கும், என் மகிமை பிரதாபத்திற்கென்று நோக்கம் பாருங்க, மோட்டிவ் தான். எனக்கு என்றென்றைக்கும் பேருண்டாகும்படி இதை நான் செஞ்சேனா. அந்த வாயில அந்த வார்த்தை இருக்கும் பொழுதே அவனை ராஜ்ய மாறுதலிருந்து மட்டும் கர்த்தர் இறக்கி விடவே. ஒருத்தர் தன்னை உயர்த்த பொழுது ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. ஒருத்தர் ராஜ்ய மாறுதல் உட்கார வைக்கிறது ஆண்டவர் தான் இல்லையா. உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து அதுல தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் வரா, பிரைம் மினிஸ்டர் வரானா, அது ஆண்டவர் தான் செய்யறாரு. அப்ப அந்த ராஜ்ய மாறுதல் உட்கார வைத்த ஆண்டவருக்கு தாழ்மையோடு அவருக்கு முன்பாய் மனத்தாழ்மை நடந்தால் அவன் நிலைச்சிருப்பான். ஆனால் அந்த இடத்துல ஒரு மனுஷன் தன்னை தனக்கென்று ஒரு பெயர் உண்டாக தன்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று அவன் ஒரு ஸ்டெப் எடுத்தா சடன கட்டணங்களை இறக்கி விட்டுருவேன் இறக்கிறாரு. இது ரொம்ப மோசம். அவனை ராஜ்ய வாரத்தில் மட்டும் இறக்கி விடல, மனுஷன் என்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் இறக்கி விட்டுட்டாரு, மிருகமாக்கிட்டாரு. எவ்வளவு ஒரு மோசம்ல. அதாவது டீ ப்ரமோஷன் ஒரு ஸ்டெப் இல்ல, ரெண்டு ஸ்டெப் போயிடுச்சு. ஒரு ஸ்டெப் நாம ராஜ்யபாரம் மட்டும் போயிருக்கோம், ரெண்டு ஸ்டெப் இவனுக்கு டீப் ரொம்ப டீப் ரொம்ப ஆயிடுச்சு. அப்போ நடந்தது என்னன்னா பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பைத்தியம் முடிச்சிருக்கும், தரையில நடந்து தவழ்ந்துட்டு போய் மாடு போல நாலு கால நடந்துட்டு போய் புள்ள வாயில கடிச்சு சாப்பிட்டுருக்கிறான். ஒரு ராஜாவா இருந்தவன் நாலு கால தவந்துகிட்டே போய் புள்ள எல்லாம் வாயிலே அப்படி அப்படி கடிச்சு கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. மாடுகளை போல புள்ளை மேய்வாய் அப்படி நடந்து பைத்தியம் முடிச்சு அலையிறான். ஏழு காலங்கள் பைத்தியம் முடிச்சு அலையிற நிலைமை ஆயிப்போச்சு. ராஜ்யபாரம் மட்டும் போனா பரவாயில்ல, பைத்தியம் முடிச்சு ஏழு காலங்கள் மிருகத்தை போல ஆயிட்டான். எப்போ தன் மகிமை பிரதாபத்திற்கென்று தன்னை உயர்த்துவதற்கு அவன் தன் கட்டி அவன் தன் வாயில அதை சொன்ன உடனே அந்த வாயில வார்த்தை இருக்கும் பொழுதே நியாய தீர்ப்பு வந்துருச்சு. இரண்டாவது உதாரணம், மூணாவது உதாரணம், ஆதியாகமத்தின் புத்தகம் 11:4 வாசிக்கலாம். ஆதியாகமம் 11:4.
பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மேதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமும் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லுங்கள்.
நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், இந்த வார்த்தை நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று
சொல்லிக்கொண்டார்கள்.
மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும்
கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று
இருக்கிறார்கள்.
நாம் இறங்கி போய் ஒருவன் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள்.
நமக்கு பேருண்டாக, அதாங்க மேட்டர், அவர்களுக்கு பேருண்டாக இவர்கள் முயற்சி எடுத்தோட கர்த்தர் அவங்க பாஷைகளை தாறுமாறாக்கி சிதறடிச்சிட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு சிதறடிச்சு விட்டார். அவங்களுக்கு பேருண்டாக நினைக்கும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு சிதறடிச்சிட்டார். அதர்மம் முக்கியம். நமக்கு பேருண்டாக நம்ம ஒரு முயற்சி எடுத்தால் கர்த்தர் சிதறடித்து விடுவார். இதனாலதான் கர்த்தர் அங்க பவுலுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்ததெல்லாம் வந்துடக்கூடாது. பவுலுக்கு பேர் வந்துடக்கூடாது, அவன் அதில் விழுந்து போகக்கூடாது. நாலாவது இன்னொரு கடைசி உதாரணம் தான் சொல்றேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12:21-23. அப்போஸ்தல 12:21-23.
கர்த்தருடைய கரம்
அவர்களோடு இருந்தது.
அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி
கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள்.
எருசலேமில் உள்ள சபையார்
12:21
குறித்த நாளிலே ஏரோது
ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு
சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள்
இது மனுஷ சத்தம் அல்ல,
இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான்.
புரிஞ்சே போச்சு. தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் இது தேவனுடைய சத்தம் அப்படின்னு புகழ் தோண்டாத அப்படியே தலையாட்டி அக்செப்ட் பண்ணிட்டான். அதே நேரம் அந்த மகிமை இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லாமல் அந்த மகிமை அந்த புகழ்ச்சியை தன்னுடையதன் ஏத்துட்டு உடனே அடி விடுது, ஒரே அடி அங்கேயே புழுபுடுத்து செத்தான் ஏரோது. அப்ப பாருங்க, இது நாலுமே ஒரு பயங்கரமான உதாரணம். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். இவன் செத்தே போனான் இல்லையா, நேபுகாத்நேச்சார் தாழ்த்தப்பட்டு போனான், லூசிபர் நிரந்தரமாய் பரலோகத்தை விட்டு தள்ளப்பட்டு போனான், ஆதியிலிருந்த அந்த ஜனங்கள் முதல் கூட்ட ஜனங்கள் சதரடிக்கப்பட்டு போனாங்க. இந்த ஏரோது செத்தே போயிட்டான். இவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்க, தங்களை உயர்த்தி கொண்டார்கள், தங்களுக்கு வந்த மேன்மை புகழ்ச்சிகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அது தங்களுடையதுன்னு நினைச்சாங்க, அதுல மகிழ்ந்தாங்க, களி கூர்ந்தாங்க, அதிலே தங்களை உயர்த்த நினைச்சாங்க. எல்லாமே சர்வநாசமாச்சு. இந்த அளவுக்கு இது ஆபத்து நிறைந்த விஷயம் என்கிறதுனாலதான் பவுலுக்கு அந்த முள்வேலி. பவுலுக்கு ஏன் கத்தர் அவ்வளவு ஒரு தேவ மனுஷனுக்கு ஏன் அவ்வளவு ஒரு அவர் பதறி மூணு தடவை ஜபிக்கிற அளவுக்கு ஏன் அந்த நிலைமை? காரணம் என்னன்னா இவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன் தான். சரி, அந்த முள்வேலி தான் என்ன, அந்த முள் தான் என்ன, அவர் சரீரத்தில் இருந்த மாம்சத்தில் இருந்த முள் என்பது என்ன என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப அந்த மாம்சத்தில் அவருக்கு ஒரு முள்ளாக இருந்தது, அது சாத்தானுடைய தூதனாகவும் அது இருந்தது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்ப அந்த இடத்துல அவரை உபத்திரவப்படுத்தி அவருடைய மனதிலே சமாதானத்தை கெடுத்து அதை நீங்களும் சொல்லி அவர் மூணு தடவை போராடி ஜெபித்து அவர் கஷ்டப்பட்டு ஆனாலும் அது அதை விட்டு நீங்காமல் போன அந்த முள் என்ன வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்திலே அதற்கான பதில் இருக்கிறது. 15வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
எப்படி எனில்
நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை
நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல
எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே
அப்படி செய்கிறது
அது எப்படி எனில்
என்னிடத்தில்
அதாவது என் மாம்சத்தில்
நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது
நன்மை செய்வதோ
என்னிடத்தில் இல்லை
என் மாம்சத்திலே ஒரு முள். இங்கே பார்க்கும் பொழுது எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் என்று சொல்லுகிறார். என் மாம்சத்திலே ஒரு முள், இங்கே என் மாம்சத்திலே நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப என்ன வாசமா இருக்கிறது, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்தது. அப்ப பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர் என்னதான் அவர் மூலமாய் அநேக அதிசயங்கள் வல்லமைகள் வெளிப்பட்டாலும் அவர் ஒரு சாதாரண மனிதர் தான் என்பதை அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்கிட்ட நடத்திட்டு தான் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு ஓயாமல் இருக்குது. ஆனால் நன்மை செய்வது அவரால் முடியல. அதுக்கு பின்னால் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்புறது 19வது வசனத்தில் வாசிக்கலாம்.
ஆதலால்
நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல்
விரும்பாத தீமையையே செய்கிறேன் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல
எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே
அப்படி செய்கிறது ஆனபடியால்
நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில்
தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன்.
24வது வசனத்தை வாசிக்கலாம்.
நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று
யார் என்னை விடுதலையாக்குவார்னு முடிச்சிட்டாங்க. அப்ப நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது, நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. என் மாம்சத்திலே பாவ வாசமாக இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப அவருடைய மாம்சம் என்பது நம்முடைய சரீரம் பாவ சரீரம், நம்முடைய ரத்தம் பாவ ரத்தம். அப்படி இருக்கிறதுனால இது பாவத்திற்கு ஏதுவாக இது நம்மை தூண்டும். நம்முடைய ஆவி, அது கர்த்தர் தந்த தீபம், அது நன்மையான காரியத்தை சிந்திக்கும், நன்மையான காரியத்தை யோசிக்கும், நன்மையான காரியத்துக்கு நேராக நம்மை தூண்டிவிடும். ஆனால் நம்முடைய மாம்சமோ, இது உலகத்திலிருந்து உண்டானது, உலகத்திற்கு அழிவுக்கு ஏதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது, இதிலே பாவம் வாசமாய் இருக்கிறது, ரத்தத்திலே பாவம் வாசமாய் இருக்கிறது. ஆகையால் இது பாவத்திற்கு நேராக நம்மை தூண்டிக்கொண்டிருக்கும். எவ்வளவு சிறந்த ஒரு உன்னதமான பரிசுத்தவானாய் இருந்தாலும் கர்த்தரால் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்ட நபராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் பாவ சோதனை உண்டு என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு பாவத்திற்கான தூண்டுதலை இல்லை ஒருத்தர் சொல்ல முடியாது, அப்படி சொன்ன அவன் பொய்யன். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சொல்ல முடியும், அவர் ரத்தம் பரிசுத்தம் உள்ளது. நமக்கு உள்ளுக்குள்ளிருந்து சோதனை உண்டு, ஆனா அதனால இயேசு கிறிஸ்து சோதனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு உள்ளுக்குள்ள சோதனை இல்லை, ஆனா நம்மை போல எல்லாவற்றிலையும் சோதிக்கப்பட்டார். அவருக்கு வெளியிலிருந்து சோதனை நமக்கு வந்தது போலவே இருந்துச்சு, இதை விட மேலையும் கூட இருந்துச்சு. ஆனா நமக்கு வெளியிலிருந்து இருக்குது, உள்ளுக்குள்ளையும் சொந்த மாம்சம் சொந்த ரத்தம், அது பாவ சரீரம் பாவ மாம்சம். அப்போ இது எப்பொழுதும் பாவத்துக்கு நேராய் தூண்டுகிறது. அப்ப நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு கர்த்தர் பயன்படுத்துறாரு, அடுத்த பக்கத்துல பார்த்தால் நமக்குள்ள பர்சனல் லைஃப் யோசிச்சு பார்த்தால் பலவீனம் இங்கே அங்கங்க இருந்துட்டு இருக்கும். இதுக்கு ஒவ்வொருத்தர் தன்னை பெரிய அளவு உயர்த்துறவங்க ஏன் தெரியுமா உயர்த்துறாங்க, வெளியில மட்டும் பாக்குறாங்க, வெளியில நாலு பேர் சொல்றத கேட்கறாங்க, அதுல மதிமயங்கி இருக்கிறாங்க, தங்களை அவங்க உள்ள பாக்குறதே கிடையாது. தங்களை கொஞ்சம் உள்ள பார்த்தாங்கன்னா யாரும் உயர்த்த மாட்டாங்க, தாழ்மையா போயிடுவாங்க. தங்களை பார்க்காம மத்தவங்களை தங்களை பத்தி மத்தவங்க சொல்றதை மட்டும் கேட்டு இருக்கிறானே அவன் கண்டிப்பா விழுந்துருவான். ஆனா தன்னை ஒருவன் என்னைக்கு அவன் ஒவ்வொரு நாளிலும் உத்து பார்க்கிறானோ அவன் விழவே மாட்டான். பல நேரத்தில் அவன் தன்னை குறித்து நொந்து கொள்வான், ஐயோ நான் ஏன் இப்படி பண்றேன், நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், நான் ஏன் இப்படி செய்யறேன், நான் ஏன் இப்படி இந்த காலத்தில் தடுமாறுறேன். அவன் தன்னை குறித்து தடுமா அவன் யோசிப்பான், விழமாட்டான். ஆனா அந்த போராட்டத்தில் இருப்பான், விழமாட்டான். அதனால கர்த்தர் விழ வச்சிட மாட்டாரு. ஆனா அந்த தடுமாற்றம் இருக்கும், போராட்டம் இருக்கும், விழாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆனா அதே நேரத்தில் ஏன் எனக்கு இந்த சூழல், நான் ஏன் இப்படி யோசிச்சேன், நான் ஏன் இப்படி இந்த இடத்துல நடந்துகிட்டேன், நம்ம உள்ளத்துல ஒரு வேதனை வரும். இத ஆண்டவரே இதை எடுத்துடுங்க ஆண்டவரே, மூணு தடவை இல்ல முன்னு தடவை ஜெபிச்சாலும் கர்த்தர் எடுக்க மாட்டார். ஆண்டவரே இதை ஒவ்வொரு நாளிலும் வேதனைப்படுத்திட்டு இருக்குது, இதை என் லைஃப்ல இருந்து எடுத்துடுங்க ஆண்டவரே, எடுக்கவே மாட்டார். நான் சொல்ல எடுக்கவே மாட்டார். எடுத்துட்டா நீங்க வந்து இயேசு கிறிஸ்துக்கு சமமா நினைச்சு எங்க போயிடுவீங்க, இயேசு கிறிஸ்துவோட மேல போயிடுவோம் நம்ம. இதுல நம்முடைய புத்தியினத்துல அவரோட பெரிய ஆளை நம்ம நினைச்சு நம்ம புத்தியினமா போயிடுவோம். அது உயர்த்தாததுதான் ஒவ்வொரு நாளும் குட்டிகிட்டே இருக்குது இல்லையா, ஒவ்வொரு நாளும் என்னை குட்டிட்டு நம்மளை குட்டி கொண்டே இருக்கிறது. நீ யார், எல்லாரும் சொல்றாங்களே உண்மையா, நீ யாரு, கொட்டிகிட்டே இருக்கும். உன்னை பத்தி அப்படி பாராட்டுறாங்க அதெல்லாம் உண்மையா, கொட்டிகிட்டே இருக்கும். நாலு பேர் பாராட்டது ஆஹா நீங்கன்னா டக்குன்னு ஒரு கொட்டை விடும், உண்மையா அது, தலையாட்டுறையே அவங்க பாராட்டுறத பாட்டு அப்படி தலையாட்டுறையே, உண்மையா அது, உங்களை கொட்டிக்கிட்டே இருக்கும். அது நம்மை உயர்த்தாதபடி நம்மை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. ஏன் சாத்தானுடைய தூதன்ற வார்த்தை சொல்றேன்னா, பாவம் அதுக்கு கர்த்தருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அது சாத்தானுக்கு சம்மந்தமானது. அப்போ அந்த இன்ஃபுளுயன்ஸை கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்முடைய பாடியில கொஞ்சம் வச்சிருக்கிறார். அது இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த கர்த்தர் வச்சிருப்பார், இல்லைன்னா நம்ம கவுந்துருவோம். அதனாலதான் இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு கூட இப்படி ஒரு ஜெபித்து கர்த்தர் பதில் கொடுக்கல, பதில் கொடுத்திருந்தா அவர் விழுந்துட்டு இருப்பார், அவர் கேட்டபடி பதில் கிடைச்சிருந்தா அவர் விழுந்துட்டு இருப்பார். பதில் கொடுக்காம என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போ. கிருபை உனக்கு போதும் என்ன அர்த்தம், நீ இவ்வளவு பலவீனமானவன் அறிக்கை இடல, உன் பாவத்தை பர்சனலா என்கிட்ட தனியா அறிக்கை இடுற, வெளியில ஆகோ ஓஹோ நீ ஊழியம் பண்ற, ஆனா தனியா வந்து நீ என்ன செய்யற, உன் பாவத்தை அறிக்கை உட்கார்ந்துட்டு இருக்கிற. அதான் பவுல் கிட்ட கர்த்தர் கேட்பார், நீ வெளியில ஆகாந்து செத்தவன உயிரோடு எழுப்புற, எல்லாம் பண்ற, தனியா இருக்கும் போது என்ன பண்ற, உன் ஜபம் வேற, பப்ளிக்ல உன் ஜபம் வேற, தனியா உன் ஜபம் வேற, தனியா நீ உன்னையே நீ நொந்து நொந்து ஜபிச்சுட்டு இருக்கிற. இவ்வளவு குறைவுள்ளவனா இருந்தும் உன்னையே நான் பயன்படுத்துறனே, அதுதான் என் கிருபை. அதுதான் சொல்ல வர்றார், இவ்வளவுதான் நீ பாவரிக்க பண்ற, உன் பாவம் உனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது, ஆனாலும் நான் உன் பப்ளிக்ல இவ்வளவு யூஸ் பண்றேன்ல, அதுதான் என் கிருபை. அதனாலதான் சொல்ல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அதுதான் அர்த்தனுடைய அர்த்தமே அதுதான். அப்போ நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் ஏன் விட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நம்ம விழுந்து போகாதபடிக்கு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவரிக்கை என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய குறைவுகளை உணரக்கூடிய இருதயம் முக்கியம். எங்கிட்ட குறைவே இல்லை, நான் நீதிமான், நான் ரட்சிக்கப்பட்ட, எங்கிட்ட இனிமேல் எந்த குறையும் கிடையாது. அவன் சொன்னா நான் விழுந்துருவான். நம்முடைய குறைவை அனுதினமும் உணர தெரியணும், அதற்காய் மனஸ்தாபப்பட தெரியணும், அதற்காய் கர்த்தரிடத்துல நம்ம துக்கத்தோடு வேதனையோடு நம்ம ஜெபிக்க தெரியணும். அவன் தான் நிக்க முடியும். உள்ளே இருக்கிற சத்தத்துக்கு காதை அடைத்துக் கொண்டு வெளியில் இருக்கிற சத்தத்துக்கு மட்டும் காதை திறந்து வச்சோம்னா நம்ம அவுட் ஆயிடுவோம். உள்ளே இருக்கிறதை, நம்முடைய ஆத்மா பேசுறதை நம்ம உணரணும், நம்முடைய குறைவை உணரணும், அதுக்காக நம்ம நொந்துகணும், அதற்காக மனஸ்தாபப்படணும், பாவரிக்கப்படணும். நம்மளை ஒவ்வொரு நாளிலும் தேவ கிருபையை உணரணும். என் கிருபை உனக்கு போதும், அவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உன் குறைவுகளின் நடுவிலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் குறைவுகளின் நடுவிலும் உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன், உன் குறைவுகளின் நடுவில் நான் உன்னை பயன்படுத்துறேன், உன் குறைவுகளின் நடுவில் நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன், உன் குறைவுகளின் நடுவில் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன், உன் குறைவுகளின் நடுவிலும் உனக்கு என் பிரசன்னத்தை நான் உனக்கு நான் கொடுக்கிறேன். இது கிருபைதானே? அவருடைய பிரசன்னம் நம்ம வரலாடுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? கிடையாது. அவருடைய பிரசனத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? கிடையாது. நம்முடைய குறைவுகளின் நடுவில் அவர் கொடுக்கிறான்னு என்ன அர்த்தம்? அதான் கிருபை, அதான் என் கிருபை உனக்கு போ. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார், நல்லவர். சில காரிய தீமைய மாறி இருந்தாலும் நன்மைக்காக, எதற்காக? நான் என்னை உயர்த்தாத படிக்கு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? நம்மளை உயர்த்தாத படிக்கு அழக ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இருக்கிற எல்லா பாவத்தை விட பயங்கரமான ஆபத்து புகழ்ச்சி தான். எதுல விழாதவனும் புகழ்ச்சியில விழுந்துருவான். அதுக்கு உங்களுக்கு நாலு உதாரணம் சொல்றேன். அதனால தெய்வ பிள்ளைகள், நம்மை காத்துக் கொள்வோம். நீங்க வளர வளர உயர உயர புகழ்ச்சிகள் வரும். ஜாக்கிரதை அடிக்கணும், ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலுடைய மாம்சத்தில் ஒரு முள், அது ஏன்? அவருக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான தரிசனங்கள், பரம தரிசனங்கள், பரதேசத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், அறிவு, பயன்படுத்தப்பட்ட விதம், இது நிமித்தம் ஏராளமான புகழ்ச்சிகள் அவருக்கு வந்துச்சு. பேதுரு முதற்கொண்டு அவரை புகழ்ந்துதல் நான், எல்லாரும் புகழ்ந்தான். ஆனாலும் அந்த புகழ்ச்சியில் அவர் விழுந்து போகாதபடி ஆண்டவர் அவருக்கு ஒரு அருமையான பாதுகாப்பு வேலியை போட்டார். அதுதான் அவர் மாம்சத்தில் ஒரு முள். அந்த முள் அவரை, நீ யார் தெரியுமா, சொல்லிட்டே இருந்துச்சு. எல்லாரும் உன்னை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க, ஆனா உண்மையிலேயே நீ யார் தெரியுமா? ஒவ்வொரு நாளிலும் அவருக்கு அது நினைப்பூட்டி கொண்டிருந்தது. அந்த முள் அவரை குத்த குத்த அவர் மனம் நொந்து பாவரிக்க பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த மாம்சத்தில் இருந்த அந்த முள் அவரை அடிக்கடி குத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனாலே அவர் பாவரிக்கை பண்ணி கொண்டிருந்தார். அவருக்கு வெளியிலிருந்து வந்த புகழ்ச்சி பெருசா தெரியல, அவருடைய குறைவுகளே அவருக்கு பெருசா தெரிஞ்சது. அவருடைய குறைவுகளே அவருக்கு பெருசா தெரிஞ்சதுனாலே அவரால் எந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னை தாழ்த்தி கடைசி வரைக்கும் அவர் கர்த்தருக்காய் வாழ்ந்து, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தன் ஓட்டத்தை அழகாக ஓடி முடித்தார். அதுக்கு காரணம் யார்? கர்த்தர் தான் காரணம். அப்படி நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு காரணம் கர்த்தர் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். நாம் நம்மை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் நம்மை நாம பார்க்கணும். நம்மை நாம நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாம நிதானித்தறியணும். நாலு பேர் நம்மளை குறித்து புகழ்ற வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும். நம்மை குறித்து நமக்கு தெரியும், ஆண்டவர் நமக்கு காட்டுறாரு, அதுதான் உண்மை. நம்மை சுத்தி இருக்கிறவங்க வெளியில் இருக்கிற காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு புகழ்றாங்க, ஆனா உண்மையாகவே நான் யார் என்பது எனக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதை உணர்ந்து நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும், தாழ்த்த வேண்டும், தாழ்த்த வேண்டும். மனுஷர் புகழுகிறதெல்லாம் உண்மை அல்ல, அவங்க வெளியில பார்த்து ஒரு ஷோ பார்த்து அப்படியே புகழ்றாங்க, அது உண்மை கிடையாது. அது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மையானது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதுதான் ரியல், அதுதான் உண்மை. அதை நம்ம பார்க்கணும், அங்க குறைய பார்க்கணும், அறிக்கையிடணும், தாழ்த்தணும். கர்த்தருக்குள் கடைசி வரைக்கும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் அப்பா. தேவரீர் மாலை வேளையிலும் ஒரு அருமையான சத்தியத்தை எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை பேர் தங்களை உயர்த்த நினைத்து வீழ்ந்து போனார்கள் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் சரி, வேதத்திலும் சரி, நேபுகாத்நேச்சார் முதற்கொண்டு ஆண்டவரே விழுந்து போனார்கள். தங்களுக்கு பெயருண்டாக கோபுரத்தை கட்டினவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். லூசிபர் உடைய சமூகத்தை விட்டு கீழே தள்ளப்பட்டு போனான். ஏரோது மறித்து போனான். ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் எவ்வளவு ஒரு கொடிய ஆக்கினைக்குட்பட்டார்கள் என்பதற்கு அப்பா சாட்சியாயிருக்கிறார்களே. தேவரீர் நாங்கள் இந்த காரியங்களை பார்த்து ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நாங்களே உயர்த்தாத படிக்கும், மற்றவர்கள் எங்களை உயர்த்துகிறதை ஏற்றுக்கொள்ளாத படிக்கும், எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தையும் தாழ்மையான மனதையும் எப்பொழுதும் எங்களுக்கு தந்தை எங்களை வழி நடத்துங்க அப்பா. கடைசி வரைக்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன்.